சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் ஆறு, சங்கரனுக்கு ஏற்பட்ட விபத்துக்கள். பகுதி ஒன்று. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பதுண்டு. ஒருவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திருக்கும், ஒருவருக்கு ரூபவதியான மனைவி கிட்டியிருப்பாள், ஒருவருக்கு பணம் வாரி கொடுக்கும் மாமனார் வாய்த்திருப்பார், ஒருவருக்கு போகிற இடமெல்லாம் மரியாதைகள் நடந்தபடி இருக்கும், ஒருவருக்கு நிலப்புலன்கள் இருக்கும், மற்றொருவருக்கு வாசாலகம் இருக்கும். ஜீவிதத்தில் வேறெந்த விதமான குறைபாடுகள் எத்தனை ஏற்பட்டிருந்தாலும் ஏதேனும் இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வது காலத்தை ஓட்டுவதற்கு பெரிதும் உதவுகிறது. தாமோதரனின் அதிர்ஷ்டம் என்னவென்றால், அவனுக்கு வாய்த்த மைத்துனன் சங்கரன்தான். தனது தமக்கை புருஷனிடம் ஆயிரம் குற்றம் குறைகளை அவன் கண்டான். எனினும் அவனிடம் சங்கரன் வைத்திருந்த விசுவாசம் எள்ளளவும் குறைந்ததில்லை. தாமோதரன் அவனை வாயில் வந்தபடி திட்டியிருக்கிறான். இரண்டொரு தடவை மென்னியை பிடித்து தள்ளியிருக்கிறான். முகத்தில் கதவை அறைந்து சாத்தியிருக்கிறான். இவை எதுவும் அவனுடைய பக்தியை குன்ற செய்ததில்லை. எந்த ஆபத்தானாலும் அவனுக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தான். அவனுடைய நலனே தன்னுடைய நலன் என்று திடமாக கருதியிருந்தான். முதல் நாள் இரவு தாமோதரன் ஒரு தோல் பையுடன் வந்து நடந்த விஷயங்களை சொன்னதும் சங்கரன் கண்களை அகல விரித்தான். அத்தான், இதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டா அலைந்திருக்கிறீங்க? யாரேனும் பார்த்திருந்தால் என்று கேட்டான். பார்த்திருந்தால் என்ன, ஒன்றும் நடந்திருக்காது. இதுபோல் லட்சம் பைகள் இந்த சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றான் தாமோதரன். இருந்தாலும் இதன் சொந்தக்காரனுக்கு அடையாளம் ஏதேனும் தெரியாமல் போய்விடுமா? பாருங்க, அதோ நீளமா ஒரு கோடு குறுக்கே விழுந்திருக்கிறதே. அட சும்மா இருப்பா, இதை எங்கே வைக்கலாம் என்று நான் மூளையை குழப்பிக் கொண்டிருக்கிறேன். மூளைக்கு அதிக வேலை கொடுக்காதீங்க, ரொம்ப சாதாரண இடம்தான், ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கும். நீங்க பீரோவிலே தான் வைக்கலாம் என்று இப்போ யோசிக்கிறீங்க?
ஆமாம், வேற இடம்.
அத்தான் கெட்டிக்காரர், ஆனால் சில சமயங்களிலே அவருக்கு தவறான யோசனைகள் தான் வரும். பாருங்கள், இன்னைக்கு ராத்திரி எவனாவது திருடன் வந்தால் முதலில் என்ன செய்வான்? பீரோவை தான் உடைப்பான். அவன் கையில் முதல் முதலாக அகப்படுவதும் இந்த பையாகத்தான் இருக்கும். இல்லை, போலீஸ்காரங்களே ஒரு சர்ச் போடுறோம் என்று வாராங்க.
சி, வாயை மூடு, போலீஸாம், இங்கே கால் வச்சிடுவாங்களா? அதுவரை நான் தூக்கம் போட்டுக்கொண்டு இருப்பேனா? உன்னோடு பேசி பிரயோசனமில்லை, விடு.
அத்தான், அதை சும்மா மேஜை மேலே போட்டு வைங்க, ஒருத்தரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.
ஏய், சும்மா இரு, உன்னை கேட்கிற போது மட்டும் பேசு.
எங்கே வேணா வைங்க அத்தான், பீரோவில் மட்டும் வேணாம் என்றான் சங்கரன் சிறிதும் அஞ்சாமல்.
சரி, உன் வேலையை பார்த்து கொண்டு போ.
என்னை கேட்டால் அதோ உயரமா மாட்டியிருக்கிற படத்துக்கு பின்னால் நான் வைப்பேன் என்றான் சங்கரன்.
தாமோதரனுக்கு தன் மைத்துனன் சொல்வதில் அனுபவபூர்வமான உண்மை இருக்கிறதென்று புரிந்தது.
எப்படியும் அந்த பையை திருப்பித் தர வேண்டியிருக்கும் என்று அவன் அறிவான். அவனை எதற்காக தேர்ந்தெடுத்து ஓர் ஆசாமி அனுப்பினான் என்பது மர்மமாக இருப்பினும் ஏதோ ஆழ்ந்த விஷயம் அதில் மறைந்திருக்கிறதென்பதை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான்.
எப்படியும் அந்த பைக்காக ஒரு தகராறு நடக்காமல் விடாது என்று உள்ளுணர்வு உணர்த்தியது.
ரயில் அடியில் அவன் கண்ட இருவரும் லகுவில் விட்டு செல்பவர்கள் இல்லை, விடா கண்டர்கள் என்று முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது.
சங்கரனை கொண்டே பையை படத்தின் பின்னால் ஒழித்து வைக்க செய்தான் தாமோதரன். அன்றிரவு அவன் அறையிலிருந்த பீரோவை யாரோ திறந்து தேடியிருந்தார்கள். சங்கரன் வாக்கு அப்படியே பளித்திருந்தது.
தாமோதரன் போலீஸில் போய் தெரிவித்தது கூட ஓரளவு சங்கரன் பிடிவாதத்தினால்தான்.
உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அத்தான், நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லையோ ஆபத்து வந்து நிற்கும், இனிமேல் உங்களை தனியாக விடவே கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது என்ற அன்பையும் கலந்து எச்சரிக்கையாக பேசினான் அவன்.
அதற்கு தகுந்தாற்போல் அன்று டாக்ஸியில் தாமோதரத்தை துரத்தி கொண்டு பழைய ஆசாமி வந்ததும் கடுமையாக கேட்டதும் கெட்டு போய்விட்டது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள நினைக்காதே என்று பயமுறுத்தியதும் நடந்த சம்பவங்கள்.
அப்போதே கூட அவன் பையை கொடுத்திருப்பான்.
அதில் இருப்பது என்ன என்று சாவகாசமாக உட்கார்ந்து பார்த்து அதற்கு தகுந்த வெகுமதியை கறந்து வாங்கலாம் என்ற ஆசை அவனுக்கு அப்போது பிறந்துவிட்டது. மேலும் அவன் எத்தனை பொல்லாதவன் என்பதையும்
பரீட்சித்து பார்த்து கொள்ளலாம் அல்லவா? மாலையில் சங்கரன் தன் தமக்கையுடன் சினிமாவுக்கு சென்று விட்டான். தானும் போவதா வேண்டாமா என்று வெகுநேரம் தாமோதரன் யோசனை செய்தான். போய்தான் வரலாமே என்று புறப்பட்டான். இரண்டு தெருக்கள் திரும்பிய பின் மெல்ல ஓர் எண்ணம் தோன்றியது. சங்கரனும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இப்போது அந்த பையை எடுத்து வைத்துக்கொண்டு குடைந்தால் என்ன? தெருவின் முக்கத்திலேயே நின்று யோசித்தான். 10 நிமிஷங்களுக்கு பிறகு மருந்து ஷாப்புக்கு போகும் எண்ணத்தை கைவிட்டு மெல்ல வீட்டை நோக்கியே திரும்பினான். 4 வீடுகளுக்கு அப்பால் வரும்போதே மாடியில் விளக்கு ஏறிவதை கவனித்து விட்டான் தாமோதரன். அதற்குள் திரும்பியிருக்க மாட்டானே சங்கரன். அப்படியானால் பூட்டிய கதவை திறப்பவன் யார்? துணிச்சல் மிகுந்த ஆளாகத்தான் இருக்க வேண்டும். மாடிப்படியின் அடியில் ஒரு கள்ளிப்பெட்டி கிடந்தது. அதில் அநேக சிறு ஆயுதங்கள் இருந்தன. சிறு உளிகள், ரம்பங்கள், சுத்தியல்கள் முதலியன. அவைகளில் துழாவி ஒரு கத்தியை பொறுக்கிக் கொண்டு பூனை போல் மேலே சென்றான். உள்ளே நடக்கும் சம்பாஷணையை நின்று உற்று கேட்டான். அவன் திரும்பியதும் எத்தனை புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து கொண்டதுடன் நாராயணன் வெளியே செல்லும் முன்பே தான் பிரவேசித்து விடுவதே விவேகம் என்று முடிவு செய்தான். அப்புறம்தான் சந்துருவிடம் விவரித்தபடி அந்த அறையில் சண்டை நடந்தது. தாமோதரன் தலையில் படம் அருந்து விழுந்ததும் குள்ளன் தோல் பையுடன் கம்பி நீட்டியதும் அவனுக்கு கெட்ட கணாக்கள் போலவே தோன்றின. நாராயணன் சென்ற பிறகு நாற்காலியில் உட்கார்ந்து மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று அறியாது குழம்பினான். சங்கரன் மேல் அவனுக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது. அந்த முட்டாள் பேச்சை கேட்டுக்கொண்டுதானே படத்தின் பின்னால் பையை ஒழித்தேன். அங்கு அது இருந்ததால்தானே இவ்வளவு லகுவாக அது எதிரி கையில் சிக்கிவிட்டது. சீச்சி என்று வெறுத்து கொண்டான். பிறகு கோபத்தில் முகம் சிவந்தது. அதுதான் போகட்டும், இவனுக்கு சினிமா என்ன வேண்டி கிடக்கிறது? இன்றைக்கு பார்க்காவிட்டால் தலை முழுகி போய்விடுமா? வரட்டும் சொல்கிறேன், இன்றோடு தொலைத்து விடுகிறேன் என்று கருவிக்கொண்டிருந்தான். சினிமாவில் இடைவேளை விட்ட சமயம் சங்கரன் தன் தமக்கையிடம் இதோ வருகிறேன் என்று ஜாடை காட்டிவிட்டு வெளியே வந்தான். அவன் மனத்திலும் ஒரு வேதனை உறுத்தி கொண்டிருந்தது. அன்று தாமோதரனை தேடி வந்த ஆசாமி நன்றாக உடுத்தி கண்ணியமானவன் போல் தோற்றம் அளித்தான். எனினும் மிகவும் கெட்டவன் என்ற அபிப்பிராயமே சங்கரனுக்கு ஏற்பட்டிருந்தது. எதற்காக இந்த அத்தான் முட்டாள்தனமான வேலைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் நொந்தான். இப்போது ஏதேனும் புதிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு திண்டாடுகிறாரோ? நான் தனியே விட்டு வந்தது தவறா? யாரேனும் கத்தியால் குத்திவிட்டார், மென்னியை நெறித்துவிட்டார், குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் ஒரு பாழும் கிணற்றில் வீசிவிட்டான். இப்படியெல்லாம் எண்ணி எண்ணி மனம் சஞ்சலம் அடைந்திருந்தான். படம் ஓடுவதே அவன் மனத்தில் பதியவில்லை. உப்பு சப்பற்ற படம் அது. ஒரு காதலி அழுது கொண்டிருக்க காதலன் அவளை சமாதானம் செய்கிறான். இருவர் முகங்களும் பார்க்க யோகியதையில்லை. சம்பாஷணையில் இருந்த விரசமும் நடிப்பு என்று நினைத்து அவர்கள் செய்த கோணாங்கிகளும் இதை கண்டு ரசித்து கை தட்டி சிரித்த அப்பாவி மக்களும் எழுந்து வெளியே வந்து விடுவோமா என்ற அருவறுப்பையே உண்டாக்கின சங்கரனுக்கு. இடைவேளையை ஒரு வரப்பிரசாதமாக ஏற்று தியேட்டருக்கு வெளியே இருந்த வெற்றிலை பாக்கு கடையை நோக்கி வந்தான். வந்தவன் சட்டென்று பின்வாங்கினான். அவனுக்கு முன்னால் இருவர் அந்த கடையின் வெளிச்சத்தில் போய் நின்றார்கள். உயரமான ஆள், குட்டையான ஒரு ஆள். உயரமான ஆளை அவன் எங்கோ பார்த்திருக்கிறான். சமீபத்தில் பார்த்தானே, அட எங்கே? சங்கரன் ஒரு மர நிழலில் ஒதுங்கி யோசனை செய்தான். ஆ, ஞாபகம் வந்துவிட்டது. அன்று அவன் சினிமாவுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்தபோது அந்த தெருவிலேயே எதிர்சாரி வீடு ஒன்றின் வாசலில் நின்றான். அவனை பார்த்த கண்கள் குள்ளன் மீது தயங்கின. அவன் விலாவுடன் அமுக்கியபடி ஒரு பொருளை வைத்திருந்தான். ஹா, அப்படியும் இருக்குமா? ஒரு மர நிழலிலிருந்து அடுத்த மர நிழலுக்கு தாவினான் சங்கரன். இப்போது அது நன்றாக தெரிந்தது. அது ஒரு தோல்பை என்பது மட்டுமல்ல, அவன் அதில் எதிர்பார்த்த கீரலும் இருந்தது. அது எப்படி இவர்கள் கைக்கு மாறியது? அத்தான் தாமோதரன் நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டார். அவரை அடித்து பிடுங்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் இல்லாத சமயம் கொள்ளையடித்திருக்க வேண்டும். எத்தனையோ பத்திரமாக ஒழித்து வைத்தும் கூட எடுத்துவிட்ட எமக்காதகர்களான இவர்கள் யாராக இருக்கலாம்? எண்ணங்கள் மீண்டும் சுழன்றன. அத்தான் நேற்று ரயில் அடியில் கண்டதாக சொன்ன இருவரும் இவர்களாகவே இருக்கலாமோ? அவர்களுடைய லட்சியமும் இந்த பைதானே. சங்கரன் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கவும் இல்லை, யோசனைகள் செய்து கொண்டு பொழுது போக்கவும் இல்லை. சோடா சாப்பிட்டு பின் மலை வாழைப்பழங்களை விலை பேசி வெற்றிலை கேட்டுக்கொண்டு அவர்கள் நின்றார்கள். அங்கிருந்து நகர்ந்துவிட்டால் மீண்டும் பையுடன் அவர்களை பார்ப்பது சங்கடமாயிற்றே. திரும்ப சினிமா கொட்டகைக்குள் ஓடினான். தன் தமக்கையின் காதோடு, எனக்கு மிக அவசரமாக வேலை இருக்கிறது. படம் முடிந்த பிறகு நீ ரிக்ஷா அமர்த்தி கொண்டு வீட்டுக்கு போய்கொள். நான் முன்னோ பின்னோ வந்து சேர்கிறேன். அத்தானிடம் மட்டும் அவர் காரியமாகத்தான் போயிருக்கிறேன் என்று சொல். கோபித்து கொள்ளப் போகிறார் என்றான். அவள் பதிலை காதில் வாங்காமலேயே வெளியே ஓட்டமாக வந்துவிட்டான். அவன் வந்த சமயம் வெற்றிலை பாக்கு கடைக்கு வெளியில் யாருமே இல்லை. எங்கோ சென்று விட்டார்கள் அவர்கள் இருவரும். சங்கரன் கடைக்காரனிடம் விசாரித்தான். நான் கவனிக்கவில்லை. ஏன், உனக்கு துட்டு பாக்கியோ என்று கேட்டான் அவன். ஆமாம் என்று மழுப்பிக்கொண்டே சங்கரன் உத்தேசமாக ஒரு பக்கம் ஓடினான். இரண்டு ஃபர்லாங் ஓடிய பின் அதிர்ஷ்டவசமாக அவர்களை பிடித்தான். அப்புறம்தான் மனத்தில் அமைதி ஏற்பட்டது. இனி மெல்ல நடக்கலாம். வெகு அருகில் நெருங்கின சமயம் அவர்கள் பேச்சுக்கள் கூட இரண்டொன்று காது வரை எட்டியது. குள்ளனை பெரியவன் ஏழு என்று அழைத்தான். ஏழு மலையின் சுருக்கமாக இருக்கலாம். பெரியவனை குள்ளன் ரத்தினம் என்று கூப்பிட்டான். இருவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற சந்தேகமே அவர்களுக்கு இல்லை. ஆகையாலோ என்னவோ அலட்சியமாக சென்றார்கள். சங்கரனுக்கும் சங்கடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் எத்தனை தூரம்தான் நடக்கப் போகிறார்கள்? பல பஸ்கள் அவர்களை தாண்டி சென்றன. ஒன்றிலாவது அவர்கள் ஏறுகிறதாக இல்லை. பெரிய பாலமும் வந்தது. அதிலும் அவர்கள் நடந்து சென்றார்கள். பத்தே கஜம் பின்னால் சங்கரன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் பொறுமையை சோதிக்கவே அவர்கள் அப்படி செய்கிறார்களா? பின்னால் சப்தமிட்டு கொண்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்தது. அவனை தாண்டி கொண்டு அவர்களை நெருங்கியது. அவர்கள் இருவரும் அப்போதுதான் சங்கரனுக்கு தூக்கி வாரி போடும்படி ஒரு காரியம் செய்தார்கள். அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் பக்கத்துக்கு ஒருவராக இருவரும் ஏறி கொண்டு விட்டார்கள். கிர் என்று இன்னும் பயங்கர சப்தத்தை எழுப்பிக் கொண்டு அது ஓடத் தொடங்கியது. பெரியதொரு ஏமாற்றத்தின் பிடியில் சிக்கி திணறினான் சங்கரன். எத்தனையோ முன்னெச்சரிக்கைகளுக்கு பின்பும் அவர்களை தப்ப விடுவதென்றார். ரஸ்தா நீண்டு ஓடியது. வெகு தொலைவில் ஆட்டோ ரிக்ஷாவின் சிவப்பு விளக்கு வர வர சிறிதாகி மறைவதைக் கண்டு சங்கரன் பெருமூச்சு விட்டான். அவன் வயிற்றில் வேதனை எடுத்தது. எடுத்த காரியத்தை கைவிட்டு இனி திரும்ப வேண்டியதுதானா? அவன் நின்ற இடத்திலிருந்து 100 கஜம் பின்னால் ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. அதை நோக்கி 2 பஸ்கள் வந்து கொண்டிருந்தன. வந்ததுதான் வந்தோம், கடைசி வரையும் பார்த்துவிடலாம் என்ற ஒரு தீர்மானத்துடன் பின்னோக்கி விரைந்து ஓடி அப்போதே புறப்பட்டு கொண்டிருந்த ஒரு பஸ்ஸில் தாவி ஏறினான் சங்கரன். 12 நிமிஷங்களில் அது தியாகராய நகரின் கோடியில் போய் நின்றது. எல்லா பிரயாணிகளுடன் சங்கரனும் இறங்கினான். கிர் என்ற சப்தம் அருகிலே வந்தது. ஏதோ ஒரு ஆட்டோ ரிக்ஷா நெருங்கிக் கொண்டிருந்தது. காலி வண்டி அது. ஒருவேளை அவர்களை விட்டுவிட்டு திரும்பும் அதே வண்டியாக இருந்தாலும் இருக்குமோ? ஆவலுடன் அதை, ஹே ஆட்டோ ரிக்ஷா, இப்படி வா என்று அழைத்தான். நம்ப வர முடியாது சாமி, பொரசவாக்கம் போகிற வண்டி. சங்கரன் அருகிலே சென்று விட்டான். நான் வண்டியில் வருவதற்கு கேட்கவில்லை. இப்போது 2 ஆசாமிகளை கொண்டு போய் விட்டாய் அல்லவா?
ஆமாம், அது பத்தி உனக்கென்ன?
அவர்களை எங்கே கொண்டு போய் விட்டாய்?
கையை எடு சாமி வண்டி மேலிருந்து. இங்கே உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நிப்பாட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுது? ஒரு நாள் வாடகை 6 ரூபாயாச்சே.
சங்கரன் கையில் ஒரு முழு வெள்ளி ரூபாய் தென்பட்டது. அது ஆட்டோ ரிக்ஷா டிரைவரின் கைக்கும் மாறிவிட்டது.
எனக்காக 1 நிமிஷம் நின்று சொல், அவர்கள் எங்கே போனார்கள்?
நம்ம போலீஸ் கீலீஸில் மாட்டிவிட மாட்டியே?
சேச்சே, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதே.
சாட்சி சம்மன்னு கூப்பிட்டியானா என் தொழில் போயிடும். ஒரு நாள் பூரா விழுந்து விழுந்து ஓட்டினாலும் 2 ரூபா கிடைக்கல.
அவங்க 2 பேரும் நம்ம சொந்தக்காரங்க தான். சும்மா சொல்லு, ஒன்றும் வராது.
அதோ வல கையில் 3ஆம் தெரு இருக்குதுல்ல, அங்கே ரூம்கள் கட்டி வாடகைக்கு விடுறாங்க. அங்கே இறங்கி இருக்கிறாங்க. சீக்கிரம் போனால் பிடிக்கலாம். சாப்பாட்டுக்கு திரும்பணும்னு பேசி கொண்டு போனாங்க.
நீ போ இனிமேல், பயந்த மாதிரியாக இருக்கிறாய். என்றான் சங்கரன் எகத்தாளமாக. ஆட்டோவின் மேல் வைத்திருந்த கையை அவசரமாக எடுத்துக்கொண்டு, விடு உன் வண்டியை என்றபடி எதிர் திசையில் நடந்தான்.